இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அவர் பழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் பழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையசுல் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமையில நாம் இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நேர்மையாளர் தங்களுடைய நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவர் என்ற அபக்குக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் கேட்டவிருக்கின்றோம். நேர்மையாளர்கள் தங்களுடைய நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவர். நேர்மையாளர்களாக வாழ்வது இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பது. இவைதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தியதாக தான் புனித சின்னப்பெருனுடைய ஆன்மீகம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த முதல் வாசக இறை வார்த்தை கேட்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இத்திருப்பலியின் வழியாக இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காவல் தூதர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் இதை இந்த ஆண்டு நாம் கொண்டாடவில்லை. இருந்தாலும் நம்முடைய காவல் தூதர்களை நாம் நினைத்து பார்ப்போம். இறைவன் நமக்கென்று வழங்கி இருக்கின்ற இந்த காவல் தூதர்கள் நமக்காக இறைவன் முன்னிலையில் பரிந்து பேசுகின்றார்கள். நம்முடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் நம்மோடு பயணிக்கின்றார்கள் என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக இத்திருப்பலியில் இந்த காவல் தூதர்களுக்காகவும் கூட இறைவனிடம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியிலே நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்று இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக,
உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மயே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனான உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தையென்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியருள் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நேர்மையுடையவரே தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபாக்கு நூலிலிருந்து வாசகம். இயல் ஒன்று, இறைவார்த்தைகள் ரெண்டிலிருந்து மூன்று. இயல் இரண்டு, இறைவார்த்தைகள் ரெண்டிலிருந்து நான்கு வரை. ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணைவேண்டி கூக்குளிடுவேன்? நீரும் செவிசாய்த்திருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன்? நீர் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டனை காண செய்கின்றீர். கொல்லையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனுக்கு படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்காது, அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாதது, இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமதின் மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோ, புகழ் பார்க்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போ. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோ. நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோ. அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போ, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டறிந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை முத்துக்கள் 6-8 மற்றும் 13-14 வரை. அன்புக்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5-10. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடும் செய்யும். உம் இடையை வருந்தி கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும். அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்தது செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரிடம் எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்ட திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கையை மிகுதியாக்கவில்லை என்றால் வாழ்வில் என்ன நிகழும்? அந்த நம்பிக்கை குறைவுபட்டு போனால் வாழ்வில் என்ன குறைந்துவிடும் என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தையும், இன்றைய முன்னுரையிலே நாம் கேட்டது போல, நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான அழைப்பையும் இந்த நம்பிக்கைக்கான அழைப்பு இணைத்தே கொடுக்கிறது என்பதை ஆய்ந்து பார்ப்பதற்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. இரு வாரங்களுக்கு முன்பாக கேரளாவிலே அனுப் என்கின்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு எதிர்பாராத விதமாக 25 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் தனக்கு கிடைத்து விடுமா என்று கனவு கூட காண முடியாத ஒரு நிகழ்வு நிஜத்தில் நிதர்சனத்தில் அந்த அனுப்பிற்கு நிகழ்ந்திருக்கின்றது. அன்றைய நாள் முழுவதும் இந்தியாவினுடைய அனைத்து ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் அவரைத்தான் பற்றி பேசின. ஒரு ஏழை ஆட்டோ ஓட்டுநருக்கு, தன் கடனை அடைப்பதற்கு கடினப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு பெரும் தொகை பரிசாக கிடைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பில் தேசம் முழுவதும் திளைத்திருந்தது. அவரும் மகிழ்ச்சியாக தன் குடும்பத்தாரோடு அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் திட்டம் சொல்லியதையும் நாம் கேட்டிருப்போம். ஆனால் 2-3 தினங்களுக்கு முன்பாக மீண்டும் செய்திகளிலே காட்டுகிறார்கள், அந்த அனுப் அன்றுவரை அன்றாடம் ஆட்டோ ஓட்டி தன் வாழ்வை கழித்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் கோடீஸ்வரரான பிற்பாடு அவர் சொல்கிறார், என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, என் மகனை கூட என்னால் இந்நாட்களிலே ஆசையோடு கொஞ்ச முடியவில்லை. என் மனைவியோடு என்னால் நேரம் செலவழிக்க இயலவில்லை. காரணம், இந்த பரிசு தொகை எனக்கு விழுந்தவுடன் என்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் என்னிடம் அதற்கு பணம் வேண்டும், இதற்கு பணம் வேண்டும் என, ஏன் சினிமா எடுப்பதற்கு கூட நீங்கள் முயலலாமே என்று என்னை அணுகுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பு ஓட்டத்தை நான் இழந்து விட்டேன் என்று சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, பெரும்பான்மையான நேரங்களில் ஒரு மனிதனிடம் பணம் இருந்துவிட்டால், செல்வம் இருந்துவிட்டால், அவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு காணல் நீராக நம்முடைய வாழ்க்கையிலே அது நம் தாகத்தை தீர்த்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காணல் நீர் ஒருபோதும் கைவசப்பட போவதில்லை, அது நம் தாகத்தை தணிக்க போவதில்லை என்பதை இது போன்ற வாழ்வினுடைய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டி கொண்டே இருக்கின்றன. அவருக்கு பணம் கிடைத்து விட்டால் என் கடனை அடைத்து விடுவேன், எனக்கு பணம் கிடைத்து விட்டால் என்னுடைய குடும்ப சூழல் மாறிவிடும், எனக்கு பணம் கிடைத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தையே நான் மாற்றி காட்டுவேன் என்று சொன்ன அந்த நபர், தான் கடனாளியாக அன்றாடம் காட்சியாக தினசரி உழைத்து கூலி வருகின்ற ஒரு கூலி ஆளாக இருக்கின்ற பொழுது இருந்த ஒரு மன அமைதியும், தனக்கு இருந்த அந்த குடும்பத்தில் கிடைத்த ஒரு மன நிறைவும், ஒரு கோடீஸ்வரரான பிற்பாடு கிடைக்கவில்லை என்றால் இது நமக்கு சொல்லித் தருவது என்ன? அன்புக்குரியவர்களே, நம் நம்பிக்கையை எதன் மீது வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்வின் நிறைவை நோக்கி இட்டு செல்லும் என்கின்ற ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த நிகழ்வு நம்மை அழைக்கின்றது. இன்றைய வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், அபக்குக் இறைவாக்கினர் ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு துணையாக இரும், இதோ என்னுடைய இக்கட்டான இந்த சூழ்நிலை உம்முடைய உதவியை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் என்று அவர் கடவுள் மீது தன் நம்பிக்கையை பதிய வைக்கிறார். ஒரு மாபெரும் இறைவாக்கினராக அந்த மக்களுக்கு தன்னுடைய இறைவாக்கை அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இன்று இரண்டாவது வாசகத்திலும் பவுலடிகளார் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? கடவுள் அருள்கொடை அன்று என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதோ இந்த கடவுளின் அன்பின் பொருட்டு நான் கைதியாக, பிணை கைதியாக பிணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த வல்லமை நிறைந்த நற்செய்தியை பொருட்டு நான் துன்பத்தில் ஆட்படுகின்ற பொழுதும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நிறைவு கொள்கிறேன் என்று பவுல் சொல்ல முடிகிறது என்றால், அவருக்கு தெரியும் அவருடைய நம்பிக்கை அசைக்க முடியாத கடவுளின் மீதான நம்பிக்கை. பவுல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும், அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு கற்றுத்தேர்ந்த யூத சட்டத்தினுடைய ஒரு மேதாவியாக, கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து நான் பாடம் கற்றவன் என்று மார்தட்டி கொள்ளுகின்ற பவுல், நான் பென்யமின் குலத்தவன் என்கின்ற தன் குலப்பெருமை பேசுகின்ற பவுல், நான் உரோமை அரசினுடைய குடிமகன் என்று தன் குடியுரிமையை உயர்த்தி சொல்லுகின்ற பவுல், இந்த இயேசு என்கின்ற மாபெரும் அனுபவத்தை பெற்ற பிற்பாடு, சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட அந்த சொல்லிலே விழுந்து பவுலா எழுந்து, எந்த வாளால் இந்த இயேசுவை அறிவிப்பவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதே வாளுக்கு தன் கழுத்தை நீட்டுகின்ற அளவிற்கு ஒரு அரும்பெரும் ஆழமான மனமாற்றம் நிகழ்கிறது என்றால் அது வேறு ஒன்றுமில்லை, அவர் வைத்திருந்த நம்பிக்கை, தன் குலத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நாம் சாதி மீது வைத்திருப்பது போல, தன்னுடைய படித்த மேதாவித்தனத்தின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை, நாம் படித்த புகழின் மீது, படிப்பின் மீதும் புகழின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையைப் போல, குடியுரிமை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, நான் இந்த பதவியில், இந்த பொறுப்பில், இந்த இருப்பில் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று பவுலும் நம்பிக்கொண்டிருந்தார். இவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறார் எப்பொழுது அவருடைய நம்பிக்கை உயிர்த்த இயேசுவின் மீது அவர் வைக்கின்றாரோ. அந்த உயிர்த்த இயேசு தன்னை முற்றிலுமாக ஆட்கொள்வதற்கு பவுல் அனுமதிக்கிறார். காரணம், பவுல் இயேசுவின் மீது நம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு பவுலின் மீது கொண்டிருந்த அளவிட முடியாத அந்த அன்பிற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது பவுலினுடைய அந்த பதிலளிப்பு, இறையலுக்கு விளக்கம் கூறும்போது சொல்லுவார்கள், இறையல் என்றால் என்ன? ஒரு இறை நம்பிக்கையாளன் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இறையியல் விளக்குகின்ற பொழுது, அந்த இறையியலின் பார்வையில் இறை நம்பிக்கை எதுவென்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய வெளிப்பாட்டிற்கு மனிதன் கொடுக்கின்ற பதிலளிப்பு நம்பிக்கை. பவுலுக்கு மட்டும் ஆண்டவர் பேசவில்லை என்புக்குரியவர்களே, சவுளே சவுளே என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்ற வார்த்தையை நிச்சயமாக சொல்லுகிறேன், பவுலருக்கு மட்டும் பேசவில்லை. அவர் தன் பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற, தன் சீடர்களை சீடத்திகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்துணை கொடூரர்களை பார்த்து அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கேட்பதற்கான மனம், அந்த குரலுக்கு இசைவு கொடுப்பதற்கான திறம் பவுலிடம் மட்டும் இருந்தது. எனவேதான் அவர் மாபெரும் ஒரு அப்போஸ்தலராக, நான் அப்போஸ்தலர்களில் கடையவனினும் கடையவன் என்று சொன்னாலும், இதோ இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற 13 திருமுகங்களை வழங்கி அவர் மாபெரும் கொடையாக இந்த திரு அவைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைதான். இந்த நம்பிக்கையை குறித்து காட்டுகின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் வந்து என்று கேட்பதை, திருத்தூதர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? கடுகளவு நம்பிக்கை. இது என்ன கடுகளவு? ஏன் வேறு எடுத்துக்காட்டே கிடையாதா? கடவுள் ஒரு பேதுருவே நீ என் பாறை, உன்மீது என் திருச்சபையை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னவர் பாறை போல் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? அல்லது எக்கு இரும்பை போன்று உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று இயேசு ஏன் சொல்லவில்லை? கடுகை போன்ற உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய உள்ளார்ந்த விளக்கம் என்ன என்று நாம் ஆராய்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, முதலாவது நோக்கம் இயேசுவாகிய ஆண்டவர் கடுகை குறித்து காட்டுவதற்கான நோக்கம், எல்லோருக்கும் அன்றாட பயன்பாட்டில் இருப்பது கடுகு. நாம் உண்ணுகின்ற எல்லா உணவு பதார்த்தங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது கடுகு. எனவே அனுதின பயன்பாட்டில் அவர்கள் பார்வையில் பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள். கடுகு என்பது ஒரு விலை உயர்ந்த பொருளும் கிடையாது. எனவே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய மேட்டுக்குடிகளை சார்ந்தவர்கள் அல்லது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பொருளை உதாரணமாக கூறினால் அது அனைவரையும் சென்று சேராது என்பதை அறிந்த இயேசு, இது எல்லோருக்கும் கையில் அகப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதை வைத்து அந்த நம்பிக்கைக்கான ஆழமான விளக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் கடுகளவு விசுவாசம். எனவே நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற சமையல் அறையிலே சென்று அந்த கடுகை எடுத்து அமுக்கி பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அந்த கடுகு, எத்தனை கடுகு அந்த டப்பாவிலோ அந்த பாக்கெட்டிலோ இருந்தாலும் அத்துணை கடுகும் முழுமையானதாக இருக்கும். நீங்கள் எந்த கடுகை எடுத்து அமுக்கி பார்த்தாலும் அது உள்ளே பருமன் நிறைவுடையதாக, அது வெத்தாக ஒருபோலும் இருக்காது, முழுமையாக நிறைவாக இருக்கும். எனவே உங்கள் விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை விட எவ்வளவு நிறைவாக முழுமையாக வெற்றிடம் இல்லாமல் முழுவதுமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு விசுவாசம் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த கடுகளவு விசுவாசம் வைத்திருக்கின்ற நபர் ஒரு காட்டு அத்திமரத்தையோ ஒரு மரத்தையோ பார்த்து நீ வேரோடி பெயர்ந்து சென்று கடலில் நில் என்று சொன்னால் நிற்குமாம். நீங்களும் நானும் சொல்வோமா அன்புக்குரியவர்களே? காரணம் என்ன ஃபாதர் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? என்ன நீங்க பேசுறது? இங்குதான் நாம் இடறிவிடுகிறோம். ஆண்டவர் காற்றையும் கடலையும் கண்டிக்கிறார் என்று படிக்கிறோம். பேதுரு கடல் மீது நடக்கின்ற பொழுது அவர் கரம் பிடித்து தூக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த அத்துணை புதுமைகளையும் பாருங்கள். அந்த அளவிற்கு இயேசு நம்பிக்கையோடு தன் செயலை செய்தார். அவர் செய்த செயல்கள் அனைத்துமே வல்ல செயல்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஒரு செயல் ஒரு சாதாரண செயலாக இருப்பதற்கும் வல்ல செயலாக இருப்பதற்குமான வேறுபாடு என்னவென்றால், அளவுக்கு அதிகமான ஆழமான முழுமையான நிறைவான நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற ஒரு செயலை செய்கின்ற பொழுது இயேசுவினுடைய செயல் எப்படி வல்ல செயலாக வெளிப்பட்டதோ, இயேசுவினுடைய காரியங்கள் எப்படி அற்புதமாக புலன்பட்டதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் அந்த நம்பிக்கை நிறைந்திருந்தால் நாம் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுமே வல்ல செயல்கள் தான். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நல்ல செயல்களை செய்கின்றவர், இவ்வளவு வல்ல செயல், நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது, நான் ஆண்டவரை அடியொற்றி நடக்கிறேன், என் வாழ்க்கையிலே நம்பிக்கையை முழுவதுமாக நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், அதன் பின் விளைவது என்ன? ஒருபோதும் தாழ்ச்சியிலிருந்து நாம் பிசகிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டதைத்தானே நாங்கள் செய்தோம் என்கின்ற அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு பெருமை பாராட்டாத உள்ளம், அந்த ஒரு புகழ் தேடாத மனம், இதுதான் கடவுளினுடைய எதிர்பார்ப்பாக நம்மிடம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு ஒருபோதும் புதுமை செய்துவிட்டு இதை ஊரெல்லாம் சென்று சொல் என்று சொல்லவில்லை. இது யாரிடமும் சொல்லாதே, நீ பாவம் செய்யாதே. இது யாரிடமும் சொல்லாதே, நன்மை செய். இதுதான் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. தான் செய்கின்ற நன்மையினால் நன்மை விளைய வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய தனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் எதிர்பார்த்தவர் இல்லை. எனவேதான் கல்வாரியிலே கழுமரத்திலே கடைசி மணித்துளிகளை செலவிட்ட நேரத்தில் கூட கழுமரத்தில் தொங்கிய அந்த நல்ல கல்வன், உம் ஆட்சி வருகின்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்னவுடன் அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். காரணம் என்ன? அன்புக்குரியவர்களை, நம்பிக்கை. இதோ கழுமரத்திலே நிராயுதபாணியாக ஆணியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் எனக்கு எப்படி உதவிவிட முடியும் என்று நினைக்கிறான் கெட்ட கல்வன். இந்த இவர்தான் கடவுள், இந்த உலகத்தின் மீது இவ்வளவு அன்பு கொண்டதனால் தன்னை இழப்பதற்கு துணிந்திருக்கிறாரே. நான் தவறு செய்ததனால் துன்பம் அனுபவிக்கிறேன், இவர் நன்மை செய்ததனால் துன்பம் அனுபவிக்கிறார். இவர் நிச்சயமாக நன்மை செய்ததனால் துன்பம் அனுபவிக்கின்றவர்கள் அத்துணை பேரும் கடவுளுக்கு உரியவர்கள் என்று அவர் நம்பினான். அந்த நம்பிக்கை, அந்த தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி கணங்களை கழித்து கொண்டிருந்த அந்த நல்ல கல்வன், இயேசுவின் மீது அந்த தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடிப்பொழுதிகளிலே அவன் கொண்ட நம்பிக்கை, அவன் உலகத்தில் திருடிய பொருட்கள் ஒருபுறம் இருந்தாலும் இறுதி துளியிலே இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு அவன் விண்ணகம் முழுவதையும் கொள்ளையடித்த ஒரு மாபெரும் நல்ல கல்வனாக மாறிவிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அலசி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அன்றாட செயல்பாடுகளிலே என்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கின்றது? அழிந்து செலவழிந்து போகின்ற பணமா, நிலையில்லாமல் கடந்து போகின்ற புகழா, ஒன்றுக்கு உதவாத என்னுடைய சாதியா, அல்லது என் பெயருக்கு பின்னால் நான் எழுதி கொள்ளுகின்ற என் பட்டமா, அல்லது நான் வேறு ஏதாவது எனக்கு அடையாளம் என்று முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களா, எதன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே? எனவே இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு, கடவுள் மீது ஆசை கொண்ட முதல் வாசகத்தில் வருகின்ற இறைவாக்குரையாக இருக்கலாம், இரண்டாம் வாசகத்தில் வரக்கூடிய பவுலடிகளாரினுடைய இயேசு அனுபவத்தின் நாள் விளைந்த சொற்களாக இருக்கலாம், அல்லது நற்செய்தி வாசகத்தில் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற நம்பிக்கை பாடமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கின்றது, எவ்வளவாக இருக்கின்றது, எதன் மீது இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது என்பதை எண்ணி எண்ணி நம் வாழ்வை அமைத்து கொள்வதற்கு நம்மை தொடர்ந்து கடவுள் அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைய முன்னுரையிலே அருட்தந்தை அவர்கள் கூறியது போல, இன்று நம் தாய் திரு அவை காவல் தூதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நம்முடைய திருச்சபையினுடைய வரையறையின்படி, திருவழிபாட்டு கொள்கைகளின்படி பார்க்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், எனவே அன்று வேறு புனிதருடைய விழாக்களை கொண்டாடக்கூடாது, வேண்டுமானால் அடுத்த நாள் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று அக்டோபர் இரண்டாவது நாள் வந்து காவல் தூதர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் இன்று நாம் கொண்டாட அழைக்கப்படவில்லை என்றாலும் அந்த நினைவை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நம்பிக்கைக்கும் இந்த காவல் தூதர்களுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன ஒருமைப்பாடு, இந்த தினம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒரு செயலை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அதனுடைய விளைச்சல் இருக்கும். இதுதான் இந்த காவல் தூதர்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடம். உதாரணத்திற்கு, ஒரு முறை நான் என்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் அருகாமையிலே வந்த ஒரு நபர் யாரென்று எனக்கு தெரியாது, அவர் முன்பின் நான் பார்த்தது கூட தெரியாது. அவர் விரைவாக எனக்கு என்னை முந்தி வந்து சொல்கிறார், உங்கள் வாகனத்தினுடைய ஸ்டாண்டை, உங்கள் பைக் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்து விடுங்க, அது நீட்டிக்கிட்டு இருக்கு என்று சொல்கிறார். அவர் என்னை யாருன்னு தெரியாது, எனக்கும் அவர் யாருன்னு தெரியாது. ஒருவேளை அவர் அதை சொல்லவில்லை என்றால் அடுத்த வேகத்தடையிலே நான் தடுக்கி கீழே விழுந்திருக்க கூடும். எனவே ஒரு ஊர் தெரியாத, பேர் தெரியாத, எந்த உறவும் இல்லாத ஒரு, எந்த எதிர்பார்ப்பு மற்ற ஒரு நபர் விரைந்து வந்து விளைந்து வந்து எனக்கு உதவுகிறார். இது ஒரு நிகழ்வு, இது ஒரு அன்றாட செயல்பாடு என்றும் நான் எடுத்துக்கொள்ள முடியும். நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், கடவுள் என்னை பராமரிக்கிறார், கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்களை அவர் ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டார், அவர் தன் காவல் தூதர்களை கொண்டு புடைசூழ்ந்து என்னை பாதுகாக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்ற பொழுது, அவர் மனிதர் அல்ல, மனிதர் வடிவில் கடவுள் என்னுடைய காவல் தூதரை அனுப்பி என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆமன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நம் நம்பிக்கை என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அது கடவுளினுடைய அளப்பரிய பராமரிப்பை, அவர் மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற அன்பை, அவர் நம் மீது காட்டிக்கொண்டிருக்கின்ற ஆழமான இரக்கத்தை அது எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது. எனவே காவல் தூதர்கள் விழா என்றவுடன் சிறகுகளை விரித்து கொண்டு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு நமக்கு முன்பாகவும் முன்பாகவும் காவல் தூதர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட, நம்மை சுற்றி நிகழ்கின்ற தீங்கிலிருந்து நம்மை காக்கின்ற நம்முடைய அண்டை அயலார்கள் ஒவ்வொருவருமே இரக்கையில்லாத வான தூதர்கள் என்பதை கற்றுக்கொள்வதற்கும் இந்த விழா நம்மை அழைக்கின்றது. காவல் தூதர்களால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருப்பது போல, நாமும் பிறருக்கு காவல் தூதர்களாக இருப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். இதே போல வாகனத்தில் ஒருவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நான் சென்றால் அந்த இடத்தில் அதை சொல்வேனா, அல்லது வேறொரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்ட ஒருவருக்கு தீங்கு நிகழப்போகிறது, நான் அங்கு சென்று அவரிடம் சொல்வேனா, ஒரு விபத்தில் அடிபட்டு கிடக்கிறார் உடனடியாக சென்று நான் உதவுகிறேனா, இது எதற்கு நமக்கு பிரச்சனை என்று ஒதுங்கி செல்கிறேனா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காவல் தூதர் விழாவை நினைவை திருவை நமக்கு கொடுப்பது நம்முடைய காவல் தூதர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு மட்டுமல்ல, நாம் பிறருக்கு காவல் தூதர்களாக இருப்பதற்கும், நன்மை செய்வதன் வழியாக பிறருக்கு நாம் காவல் தூதர்களாக இருப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வை அதே நம்பிக்கை நமக்கு ஊட்டுகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள், பாரம்பரியமாக நாம் கொண்டாடுகின்ற காவல் தூதர் விழா, இவையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஒன்றே ஒன்றுதான். நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை கடவுள் மீதானதாக இருந்தால், கடவுள் நமக்கு செய்கின்ற எல்லா காரியங்களையும் அது இன்னும் அதிகமதிகமாய் அறிந்து கொள்வதற்கு காரணமாய் அமையும். நாமும் பிறருக்கு கடவுளினுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாய் அமையும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய இந்த திருப்பலி, ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுத்து இணையத்தின் வாயிலாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் உள்ளங்களில் பொங்கி வழிகின்ற நம்பிக்கையை உரைசி பார்ப்போம். நான் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மிகுதிபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்போம். குடும்பமாக அமர்ந்து தியானிப்போம், குழுவாக அமர்ந்து விவாதிப்போம், பங்கு சமூகமாக இணைந்து செயல்படுவோம். நம்பிக்கை மிகுதியாகட்டும், நமக்குள் மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருப்பவர்களுக்கும். நம் காவல் தூதர்களிடம் எதிர்பார்க்கின்ற உதவியை நாம் காவல் தூதர்களாக பிறருக்கு ஆற்றுகின்ற பொழுது நாமும் நம்முடைய நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய நம்பிக்கையும் மிகுதிபடும். இவை அத்தனையும் செய்த பிற்பாடு நான் ஒரு நல்ல காவல் தூதரனாக, ஒரு நல்ல நம்பிக்கையாளனாக எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு கடவுளினுடைய பணியாளனாய் எனக்கு கொடுக்கப்பட்டதையே செய்தேன் என்கின்ற ஒரு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த வாழ்க்கையிலே பயணித்தோம் என்றால், நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம் வழியாக நன்மைகளை புரிகிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் நம்பிக்கையை மிகுதிப்படுத்துவாராக. ஆமீன்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.